பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் சக்கம்பட்டி கவிதை கவிஞர் மற்றும் மேடை பேச்சாளர் திரு மு ராஜசேகர் அவர்கள் அவரது வாழ்வில் கவிதை எழுதுவதிலும் நாடகத்துறையிலும் நிகழ்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு கவிஞரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சிறு வயதில் மேடை ஆர்வமுடையவர், நாடகம், பேச்சு போட்டி, கட்டுரை இன்னும் என்றெல்லாம் போட்டிகளெலாம் பரிசுகள் வாங்கியவர். அவர் கற்றது மட்டுமின்றி பல மாணவர்களுக்கும் ஆசிரியராக இருந்து பல மாணாக்கர்களை உருவாக்கியவர். மு ராஜசேகர் எம்ஏ எம்எட் அவரது உரையாடல் தாங்க இன்றைக்கி கேட்க போகிறோம். கேட்கலாமா? வணக்கம் ஐயா.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.
உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா.
தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜக்கம்பட்டி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதன். என்னுடைய பால்யம்ங்கிறது ஒரு கனவை போல இன்னைக்கு இருந்தாலும், அந்த கனவுகளினுடைய அடித்தளத்தில் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக நடந்துகிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த பால்யத்தில் போட்ட அந்த கலை உணர்வுகள் தான், அந்த நானாப்பா ஐந்தாப் படிக்கிறப்பே நாடக மேடைகளில் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னை ஏற்றி அழகு பார்த்து, அதே மாதிரி அந்த நாடகங்களில் பெண் வேடங்களுக்கு பொம்பல் பிள்ளை யாரும் வராதுங்க, ரொம்ப வெக்கப்படுங்க, வீட்டில் அடிப்பாங்க மிதிப்பாங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் வந்து பயந்து ஒதுங்குற காலகட்டத்தில் அந்த பெண் வேடத்தை கூட தைரியமாக போட்டு மேடை ஏறினவருடைய விளைவு இன்றைக்கி வந்து இந்த கலை உலகம், பேச்சாற்றல், நடிப்பு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு மு ராஜசேகரன் சொல்லி ஜக்கம்பட்டியில் என்னுடைய பெற்றோரிட்ட பெயராக இருந்தாலும் கூட, இன்னைக்கு வந்து கவிஞர் மூரா என்று சொன்னார் தான் இன்னைக்கு பட்டிமன்ற உலகத்திலையும் சரி நாடக உலகத்திலையும் சரி அந்த பெயருக்குன்னு ஒரு தனி மரியாதை. அந்த அளவுக்கு மக்களை சந்தித்து மக்களோடு மக்களாக மக்களிடம் இருந்து பெற்ற விஷயங்களை மக்களுக்கே உரிய பாணியில் மிக எளிமையாக திரைப்பட பாடலோடு எடுத்து சொல்லுவதில் பெயர் பெற்ற ஒரு பட்டிமன்ற குழுவாக எங்களுடைய குழுவை நாங்கள் அமைச்சிட்டு உலகம் பூரா சுற்றி வந்தோம். என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஜக்கம்பட்டி வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய மகத்தான காரியம். 25 ஆண்டுகள் நான் என் 25 வயது வரை, என் திருமணக்காலம் வரை, ஒவ்வொரு ஆண்டும் ஜக்கம்பட்டி முத்துமாரியம்மன் வெள்ளை விநாயகர் கோயில்களில் வந்து மிகப்பெரிய நாடகம் நடக்கும். அதாவது அப்பா எங்கள் அப்பா தான் எழுதுவார். எங்கள் அப்பாவுடைய பேர் திரு மூர்த்தி. அவர் எழுதின நாடகங்கள் 3 மணி நேரம், 4 மணி நேரம் மதுரையிலேருந்து மேக்கப்லேருந்து செட்டிங்ஸ்லேருந்து எல்லா ஆட்கள் வந்து மதுரையிலேருந்து நடிகர்லாம் வருவாங்க, அதில் நாங்கள் நடிப்போம். அப்பா வந்து முதல் முதலாக ஒரு 5 வயசில் மாஸ்டர் ராஜசேகர்னு சொல்லி மேடை ஏற்றுக்கிட்டார். அப்போ கூட அவருக்கு எங்கள் அம்மா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தகராறுலாம் வந்துச்சு, ஏன் பிள்ளைய நாசமாக்குறீங்க, பாட்டு ஒழுங்காக படிக்கணும் பிடிச்சி ஏன் மேடையில் எடுத்து இப்படி அசிங்கப்பட்டுருங்க சொல்லி எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். அப்போ கூட எங்கள் அப்பா, விடு, அவனுக்குள்ளே கலை இருக்குது, அவனை அதான் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னார். வேத வாக்காக இன்னைக்கு வரைக்கும் அதை இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா அது ஒரு மிக இல்லை. அந்த அளவுக்கு அந்த கலை, அந்த ஆற்றல், கல்வி, அதே மாதிரி அவங்க கொடுத்த கல்வி எல்லாம் சேர்ந்து ஒரு எம்ஏ எம்பெண்டு வரைக்கும் என்னால் படிக்க முடிந்தது. அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு பணியின் நிமித்தம் மதுரைக்கு வந்து நாங்கள் சேர்றோம். மதுரைக்கு வந்து சேர என்னுடைய துணைவியார் வந்து பிஎஸ்என்எல்ல பணியாற்றினாங்க, அவங்களுடைய பேர் பியூலா எலிசபெத். அப்புறம் நாங்கள் இருவரும் இங்கே மதுரையில் பயணிக்கிற காலத்தில் தான் அந்த பட்டிமன்ற குழு, லியோனி தலைமையில் ஒரு பட்டிமன்ற குழு வந்து உருவாகும். எல்லாருமே நாங்கள் தமிழ்நாடு முற்போக்கிடத்த சங்கத்தில் இருந்தனால சுலபமாக நாங்கள் சந்திப்பதற்கு, மேடைகளில் நாங்கள் சந்தித்து உரையாடுவதற்கு, அதன் மூலமாக எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களும் மக்களுடைய கரவொலிகளும் எங்களை வாழ வச்சிச்சு. இதன் மூலம் தான் நாங்கள் மேடைக்கு வர்றோம். மேடைக்கு வந்து அதுக்கப்புறம் ஒலி நாடாக்கள், கிட்டத்தட்ட 12-13 ஒலி நாடாக்கள் மூலமாக உலகம் பூரா போய் சேர்ந்தோம். அப்போ உலகத்தில் இருந்த தமிழர்கள் எல்லாம் அந்த ஒலி நாடாவை கேட்டுட்டு எங்கள் குழுவை வந்து உலகம் பூரா அழைச்சிட்டு போனாங்க. அதில் வந்து நிறைய நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன், பிரான்ஸ், டென்மார்க், ஹாலந்து, இலங்கை, துபாய், இத்தனை நாடுகளில் போய் பட்டிமன்றம் நடத்திருக்கோம். அந்த அதெல்லாம் உண்மையில் இப்போ நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சிறந்த கிராமத்தில் பூக்களிலே மிகச்சிறந்த பூ எவ்வளவோ போயிருந்தாலும் பறித்து பூன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் மக்களுடைய மானத்தை காக்கிற, உடையை தருகிற, நூலை தருகிற ஒரு பூன்னு சொல்லி பருத்தி பூ சொல்கிற மாதிரி நான் பிறந்த ஜக்கம்பட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் நெசவாளர்கள், மனிதனுடைய மானம் காக்கிற, உடையை நெய்யக்கூடிய நெசவாளர்கள். அந்த பகுதியில் பிறந்து இன்னைக்கு இந்த அளவு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒன்று பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், ரெண்டாவது ஆசிரியர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம், மூன்றாவதாக கரவொலி மூலம் எங்களை வாழ்த்திய ரசிகப் பெருமக்கள், மக்களுடைய, பொதுமக்களுடைய அந்த மக்களுடைய ஆசீர்வாதம், இவெல்லாம் சேர்ந்து தான் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அப்புறம் மதுரைக்கு வந்த பிறகு 1991 என்னுடைய ஆசிரியர் பணி எனக்கு கிடைச்சது மாதிரியில் தனம் நடுநிலைப்பள்ளின்னு ஒரு பள்ளியில் ஆசிரியராக 25 ஆண்டுகள் பணியாற்றுகின்ற பொழுது ஆல் இண்டியா ரேடியோ மதுரையில் நாடகத்துக்கு அந்த நாடக கலைஞர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு ஆடிஷன் நடந்துச்சு. அதில் வாய்ஸ் டெஸ்ட் போய் அந்த வாய்ஸ் டெஸ்ட்டில் என்னுடைய என்னை செலக்ட் ஆகிறேன். இப்பயும் மதுரை வானொலி நிலையத்தில் நாடக நடிகராக இருக்கிறேன் நான். ஆக இந்த எல்லா துறைகளிலும் எந்த துறையும் விட்டு வைக்கிறதில்ல. இந்த வளர்ச்சியினுடைய இது என்னுடைய பேச்சு என்னுடைய ஆற்றலை பார்த்தவரை தான் டைரக்டர் கௌரவ்னு சொல்லி மதுரை இயக்குனர் ஒருத்தர் தூங்கா நகரம்ங்கிற திரைப்படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, நீங்கள் கண்டிப்பாக நடிக்க சார்னு சொல்லி அந்த திரைப்படத்தில் கதாநாயக நடிகர் விமலுக்கு தகப்பனாக நடிச்சிருப்பேன் அந்த படத்தில். அது ஒரு வெற்றி பெற்ற படம் தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் திரையுலகத்துக்கு மேலே என்னுடைய ஈடுபாடுகள் இல்லை. எனக்கு வந்து மேடை ஒலி வாங்கி எதுக்கு ரசிகர்கள், அந்த எதுக்கு ரசிகர்களுடைய கரவொலியை கேட்டுக்கொண்டே பேசுவது, அதில் இருக்கிற அந்த மயக்கம் திரைப்படத்தில் எனக்கு கிடைக்கல. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. அதே மாதிரி என்னிடம் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கூட மார்க் எடுக்கணுங்கிற அந்த விஷயத்தை நான் வலியுறுத்துவதே கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் கூட நான் சொல்லிக்கிற ஒரு ஆசை என்னன்னு கேட்டால், ஏன்னா இந்த புதுகை பண்பலையினுடைய நேயர்கள் எப்படிப்பட்ட சிறந்த அறிவுள்ளவர்கள், இதை இந்த பண்பலையினுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் எப்படி நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள், அது எந்த அளவுக்கு வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துவீங்க, எல்லாமே வந்து எனக்கு நன்றாக அறிந்த ஒரு விஷயம்னால அவனுக்குள் ஒளிந்து கிடக்கிற அளப்பரிய ஆற்றல் இருக்கும் அந்த குழந்தைகளுக்குள்ள, அது தயவு செஞ்சு என்னன்னு கண்டுபிடிங்க. ஏதோ உங்கள் பரம்பரையின் ஏதோ ஒரு வித்தை ஒரு அறிவு அவனுக்குள்ள ஜீன்கள் மூலமாக கடத்தப்பட்டிருக்கும். அந்த கடத்தப்பட்ட ஜீன்களில் ஒளிந்து கிடக்கிற திறமை எப்படியாவது அவங்கள்ட்ட காமிப்பான். வீட்டில் ஒன்று மிகச்சிறந்த மரமேற்ற பெரிய கட்டிக்காணாமல் சில பேர் கதவுலேயே தொங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் கூப்பிட்ட மாடியிலேருந்து தப்பி திக்கல் ஒரு இடத்துல படியில் இறங்க மாட்டான். இப்படி அவனுக்குள்ள வித்தைகள் நிறையா இருக்கும். சில பிள்ளைகள் உட்காந்து படம் வரைஞ்சிட்டே இருப்பான், சில பேர் நல்லா பாட்டு பாடிப்பான், சில பேர் இந்த இசையில் தாளம் போட்டு இசையில் பெரிய கட்டிக்கானா இருப்பான். அவன் எதில் கட்டிக்கானா இருக்கான்னு பார்த்து அருள் கூர்ந்து அந்த வழியில் அவனை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வரலாறு அவனை கையில் எடுத்துக்கணும். இல்லை மதிப்பெண் எடுத்து தான் நீ வேலைக்கு போகணும்னு சொல்லி அவனை அடித்து கொடுமைப்படுத்துறீங்கன்னா அவனுக்குள் ஒளிந்து மறைந்து கிடக்கிற அந்த வித்தைகள் அந்த ஞானங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் கடைசியில் ஒரு மதிப்பெண் எடுத்து ஏதோ ஒரு இடத்துல கை கட்டி ஒரு சம்பளம் வாங்குகிற ஒரு வேலையாளகாகத்தான் நீங்கள் அவனை கடைசிறங்கி பார்க்கணும். அதனால் தயவுசெய்து நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நான் இதயம் நிறைந்து வேண்டிக் கொள்வது, உங்கள் பிள்ளைகளுக்குள் ஒளிந்து கிடக்கிற ஆற்றலை கண்டுபிடிங்கள். அந்த ஆற்றலை ஒருபோதும் தடுக்காதீர்கள். அதை உங்கள்கிட்ட கதை சொல்ல வந்தால் சந்தோஷமாக கேளுங்க. உங்கள்கிட்ட அம்மா நான் பாட்டு பாடுறேன்னா சந்தோஷமாக கேளுங்க. நான் இருக்கிற பிரச்சனை நீங்கள் ஏன்டா கழுதமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்னு அந்த வார்த்தையில் எப்பவுமே சொல்லுவாங்க. சந்தோஷமாக பாடினேன்னா அவளை விட்டுருங்க சுதந்திரமாக. சின்ன பிள்ளைங்களுடைய எழுது பலகையும் சரி அவனுடைய ஓவிய துரிகையும் சரி அவனுடைய எல்லாமே வந்து அவங்க இந்த வீட்டில் அப்போ தான் பொங்கலுக்கு வெள்ளடிச்சு வச்சுருப்பாங்க, அங்கே போய் கறி எடுத்து படம் போட்டுருப்பான், தயவு செஞ்சு அடிக்காங்க. அதில் எழுதி பார்த்துருப்பான், அவன் ஏதாவது படம் போடுவான் எழுதி பார்ப்பான். அவனுடைய ஓவிய பலகை என்பது அந்த வீட்டு சுவர்கள் தான். இதை அழிக்கவோ இல்லை அதுக்காக இப்படி ஏன்டா இப்படி படம் வரைஞ்சேன்னு அடிச்சிங்கன்னா ஒரு ஓவியனை நீங்கள் கொலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அவனுக்கு மெல்ல மெல்ல அதை மாற்றி அவனுக்கு ஒரு வண்ண பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு நோட் வாங்கி கொடுத்து வரடா, அதுக்கப்புறம் அவனை அதை கைட் பண்ணுங்க, அவர் மிகச்சிறந்த ஓவியனாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வேட்டை எடுத்துகிட்டு வெளியே போகிறானா கண்டிக்காதுங்க. இப்படியே நீ பொண்ணனே விளங்க போறடா, எப்போ வந்தவொடனே வேட்டை தூக்கி விளங்க போகிறான்னு கேட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு டெண்டுல்கர் இல்லை, ஒரு தோனி இல்லை. அவங்களோட வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா படிப்புக்கு அவங்க யார், அவங்க அப்போ பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. மைக் டைசன்லேருந்து மிகப்பெரிய வித்தைக்காரர்கள் எல்லாருமே வந்து போராட்டத்தின் வெற்றியில் தான் வந்தவங்க. அதனால் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அந்த சின்ன அந்த ரோஜா பூக்களை கசக்கி விடாமல் அந்த வாசத்தின் வழியை கதவை திறந்து வைத்தால் உலகமில்லாம உங்கள் பிள்ளையின் புகழ் மணக்குங்கிறத இந்த இடத்துல பண்பலை நேயர்களுக்கு நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் கேட்டு உங்கள் மனதில் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதை நல்லபடியாக எடுத்தால் உங்கள் அடுத்த தலைமுறை என்பது இந்தியாவை உலக அரங்கில் மிகப்பெரிய இடத்தை கொண்டு செல்லுங்கிறது என்னுடைய ஆசை.
நீங்கள் எழுதிய முதல் புத்தகம் இது, அந்த புத்தகம் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு யோசனை வந்துச்சு ஐயா?
முதல் புத்தகம் எழுதணுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருட போராட்டம். அதாவது எனக்கு வந்து கவிஞர் மூரா அப்படிங்கிறது சின்ன சின்ன கவிதை எழுதிட்டு இருப்பேன். சின்ன சின்ன கவிதைகள் எழுத ஆரம்பித்த காலமே வந்து என்னுடைய ஆரம்ப பள்ளி காலங்கள். அப்போ வந்து கோச்சிக்கு சேர்ந்தேன், பெண் குழந்தைகள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா படிப்போம். அப்போ எங்கள் வகுப்பில் வந்து 15 ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா 20 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. அது காமராஜருடைய பொற்காலம். அதனால் எல்லாரும் படிக்கணுங்கிற அந்த ஒரு அழகான ஒரு இதில் வந்து பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் அப்போ நிறைய கிடச்சி பொம்பளை பிள்ளைக்கு சந்தோஷமாக வந்து படிக்கிற காலம். அந்த காலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக சிரமங்கள் எதுவுமே இருக்காது, நல்லா விளையாடுவோம். பொம்பளை பிள்ளைகளுடன் எல்லா விளையாட்டும் விளையாண்டுட்டு இருப்போம். எந்த விதமான ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் எங்களுக்கு வந்தது கிடையாது. ஆனால் அப்படி வந்து 1ஆம் வகுப்புலேருந்து SSLC வரைக்கும் என்னுடன் கூட படித்த ஒரு மாணவி. சின்ன பிள்ளைந்து நாங்கள் ஒன்றா படிச்சுக்கிட்டதுனால பிள்ளைக்கும் எங்களுக்கு எனக்குமான அந்த ஒரு அன்புங்கிறது ஒரு இலை ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அதில் அது எந்த விதமான தவறான எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் உருவானதே கிடையாது. அந்த பிள்ளைக்கு ஒரு சிறந்த வேலைக்காரனாக நான் இருந்தேன். அட்டை போட்டு கொடுக்குறது, லேபிள் ஒட்டுறது, படம் போட்டு கொடுக்குறது, எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். அது உரிமையாக நான் தான் பார்ப்பேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிள்ளை சும்மா இருக்காது. நாங்கள் வறுமையான சூழ்நிலை இருந்தனால அந்த பிள்ளை வீட்டிலேருந்து எள்ளுருண்டை, சீடை, முறுக்கு, அதிரசம் எல்லாம் கொடுத்து எனக்கு மட்டும் தான் கொடுக்கும். அந்த ஜாண்டி மாஸ்டர் கொண்டு வந்து என் பாக்ஸில் வச்சிடும். இது எப்படா வைக்கும், கூட இருக்க பையெல்லாம் கரெக்டாக பார்த்து இருந்து ஆட்டை போட்டு கொண்டு போய் கடைசியில் ஒன்று கூட எனக்கு கடைக்கடம் பண்ணாங்க. அதெல்லாம் அசைப்படக்கூடிய அழகான நினைவுகள் இதெல்லாம் இருக்கும். அந்த பிள்ளையோட ஒரு 10th படிக்கிறப்ப மல்லிகைப்பூ வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துருச்சு. தலை ஈரம் காயினால அந்த மல்லிகைப்பூ எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அது என்னமோ பக்கத்து பிள்ளையோட பேசிக்கிட்டு ஹேர்பின் எடுத்து வாயில் வச்சு கடிச்சிட்டு மறுபடியும் பூ வைக்கிறதுக்கு அந்த பூ வந்து டேபிள் இருக்குது பக்கத்தில். எதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம் ஆம்பளை பையன், அது முத வரிசையில் உட்காந்துருப்பேன். எப்பையெல்லாம் ரொம்ப குட்டையாக இருப்போம் நாங்கள், லில்லி புட் பிப்பிள் மாதிரி ஒரு உள்ளமான மனிதர்கள். அதனால் எங்களை முன்னால் குறைச்சிப்பாங்க. அப்போ அந்த பூ தனியாக அந்த டேபிளில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தவங்க முதல் முதலாக நான் எழுதின கவிதான். பூவாடும் தலைவிடுத்து பூவை, பூவை தான் வாட வைத்து விட்டால் பூவாடும் நாடும் வண்டோடும் சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி. அப்போ நிறைய கவிதைகள்லாம் படிப்பேன். அந்த தென்றல் வானம்பாடி கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்ன கவிதைகள், வெண்பா கவிதைகள் படிக்கிறதுனால அந்த வார்த்தைகள் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. எழுதி கொடுத்தாச்சு தமிழாசிரியர்னு பணம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பேப்பரை இப்போ அதுகிட்ட கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை பார்த்துட்டு இவன் என்னமோ எழுதியிருக்காச்சு, அதுக்கு விளங்கலை, அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லாமல் என்னமோ எழுதி தப்பாக எழுதியிருக்கான் போலச்சுட்டு சார்ட்டை கொடுத்துச்சு. சார்ட்டு கொடுத்தா படித்து பார்த்து போட்டு வகுப்புலேயே வெளுத்தார். அடினால அடி, அது ஏற்கனவே பின்னால் கிழிஞ்சிட்ட வச்சு அதில் விட்டு வெளுத்தார். வெளுத்து கடைசியில் அப்புறம் அந்த பேப்பரை மடித்து பையில் வச்சுக்கிட்டார். பையங்களுக்கு என்னன்னே தெரியாது, யாருக்கும் இதை பற்றி எதையும் சொல்லலாம். அந்த நேரத்தை ஆசிரியர்கள் அப்படித்தான் இருந்தார். வகுப்பு விட்டு போகிறப்ப நீ பார்ப்பட நாய் உன்னை குன்றுனார். கரெக்டாக வகுப்பு விட்டு போகிறப்ப உள்ளே பயந்துட்டே போகிறேன். கூப்பிட்டு தோலை தட்டி கொடுத்தாரு. டே அழகாளீர்களா, உண்மையிலே சொல்லலா, எதுக்கும் மூணு நல்லா வருதுடா, உனக்கு வார்த்தைகள் நல்லா வருதுங்களா, அப்படி ஓசை எல்லாமே நல்லா வருதுடா, ஒரு 10th படிக்கிற உனக்கு இவ்வளோ திறமையாடா, நல்லா எழுதுவடா நீ. ஆனால் நீ எதுக்கு எதை எழுதுனீங்க, அங்கே தான்டா நீ தப்பு பண்ணிட்ட, முதல் பாடலே நீ எழுதுன வார்த்தையா, இதில் தான் தப்பு பண்ணிட்டேன். நல்ல வேலை அப்பாட்ட கொண்டு இதை கொடுத்தா என்னாருங்க நிலைமை. அதனால் முதல்ல இதை கிழிச்சு போட்டுரு. எழுதக்கூடிய தலைப்புகள் நிறையா இருக்குது. இயற்கை எழுது, வானத்தை எழுது, மலையை எழுது, மலர்கள் எழுது, யானையை பற்றி எழுது. ஏன்னா இந்த மாதிரி அவர் சில என்கரேஜ் பண்ணி ஒரு நோட்டை எனக்கு கையில் கொடுத்தார். அதில் எழுதி டெய்லி அவர்கிட்ட போய் நான் வந்து அதை காட்டணும், அதை திருத்தி கொடுப்பார். இப்படி என் தமிழாசிரியனை உருவாக்கினார். அந்த கவிதை என்பதுக்குள்ளே அந்த ஆர்வம் தான் சொன்னேன். காதலை பற்றி பாடாத கவிஞனே இல்லை, காதலை பற்றி பாடாதவன் கவிஞனே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா கவிஞனுடைய ஆரம்பம் நிலை அதைத்தான் இருக்கும். அதை நோக்கி தான் போச்சு. இன்றைக்கி அந்த தொடர்ச்சி தான் நான் பணி நிறை ஓய்வு பெற்ற பின்னாடி நான் எழுதின முதல் புத்தகம் ஒரு சொட்டு இதயம்ங்கிறது முற்றிலும் கவிதை, காதல் கவிதைகள் தான். அதுதான் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அந்த இளமை.
உங்களுக்கு கலை ஆர்வம் இருக்குன்னு நீங்க எப்படி உணர்ந்தீங்க?
கலை ஆர்வம் எப்படி உருவாச்சுன்னு சொன்னீங்கன்னா, எங்க குடும்பமே ஒரு ஜாலியான குடும்பம். அதாவது ஒரே அறைக்குள் குடும்பம், அப்பா அம்மா இவர்களுக்கு வலதுபுறமோ இடதுபுறமோ அல்லது நடுவில் தான் நாங்கள் படுத்து கிடப்போம். ஏதோ ஒரு வகையில் தாய் மேல் கையோ தகப்பன் மீது காலோ இந்த உறவுங்கிறது அந்த சின்ன வீட்டிற்குள் இருந்தது. சின்ன வீட்டிற்குள் இப்படி தாய் தகப்பனை தொட்டு உறவாடி விளையாடி மகிழ்ந்த குடும்பங்களுக்குள்ள மட்டும்தான் உண்மையை சொல்லுகிற இன்னைக்கு வரைக்கும் உறவுகள் பேணப்படுகிறது, பாசம் நிலைத்து நிற்கிறது. என்னைக்கு என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஒரு தனி வீடு ரூமை கட்டி படுக்க போட்டானோ அன்னைக்கே அந்த தாய்ப்பாசம், அந்த உறவுகள், அத்தனைக்குமான அன்பான விஷயங்கள் எல்லாமே காணப்போச்சு. திடீர்னு அப்போ நடக்கிற திரைப்படத்தில் ஒரு பாடலை சொல்லி எங்கள் அப்பா தயந்து சாடுறா அடிம்பார். அது சாப்பிட்டுட்டு இருக்க நேரமாக இருந்தாலும் சரி, என்ன வந்து வெக்கமே பட மாட்டேன். அப்போல்லாம் அந்த பழங்கினால் ஒரு மாளிகையெல்லாம் ஒரு அற்புதமான பாடல். அந்த நேரத்தில் இதுக்கு துண்டை கட்டிட்டு ஆடுறது, அது எங்கள் அம்மாவில் விழுந்து வச்சு அவனை ஏங்க இப்படி ஒரு கோமாளிமா இருக்கிறது விருதி அவனுக்குள்ளே இருக்கு. எங்கள் அண்ணன் வந்து ஒரு அப்ராணி, அந்த பஞ்சாரத்துக்குள் பூட்டப்பட்ட கோழி மாதிரி அவன் பழிக்குணமும் இருக்கலாம், புஸ்தகம் இதான், அதே மாதிரி தங்கச்சி அந்த மாதிரி இருக்கும். பட் முற்றிலுமாக கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சூழ்நா எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து ஒருத்தன் யாருன்னு கேட்டேன். நான் அந்த வீட்டில் எந்த நேரத்தில் ஆட சொன்னாலும் ஆடுவேன், எந்த நேரத்தில் பாட சொன்னாலும் பாடுவேன். அப்படியே இந்த சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா உருவாக்கி உருவாக்கி அந்த அந்த வெக்கப்படுறத உடச்சரிஞ்சார். அதனால தான் என்னால் மேடையில் ஏற முடிஞ்சு. இப்போயும் கூட வீட்டுக்குள்ளே ஆள்லாட்டி ஆடுவேன். 65 வயசாச்சு, பட் இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே யாரும் இல்லையே ஒரு குத்துப்பாட்டு போட்டாங்கன்னா ஜன்னல்லாம் பார்த்துட்டு ஆடக்கூடிய ஒரு அது அதை சொல்லலை. எல்லாருக்குள்ளும் கலை இருக்கிறது. எப்போ காசை எடுத்துகிட்டு அம்மா கேட்குறப்ப சத்தியமாக எடுக்கலாமா அம்மா, எனக்கு தெரியவே தெரியாதுமா, இதுதான் உண்மையான முதல் நடிப்புங்கிறது. அதே மாதிரி அப்பா பைக்குள்ளே காசை எடுத்துட்டு அப்பா கேட்பாரு, என் பையிலேருந்து எவனா காசு இருக்கு, எந்த நாயிடாம்பார், சத்தியமாக இல்லைம்மா. அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே நடிப்பாங்க. இந்த இந்த சின்ன சின்ன நடிப்புகள் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அவனை காப்பாற்றுக்க நிறைய இடங்களில் இந்த நடிப்புங்கிறது இயற்கையாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதை வளர்த்துக்குள்ளே திரையுலகத்துக்கு போயிடுறான். ஆனால் வீட்டுக்குள்ளே ஏமாற்றி நடிச்சிக்கிட்டு இருக்க பிள்ளைகள் எல்லாமே இருக்கும். அந்த நடிப்போடு கலந்த வாழ்க்கை தான் இனிமையாக இருக்கும். இதன் மூலமாக கற்றுக்கொண்ட நடிப்பு, அதன் மூலமாக மேடையில் ஏறி பாட்டு மார்வேட போட்டியெல்லாம் நரிக்குறன் டான்ஸ் எல்லாம் போட்டு ஆண்டான்னு அவ்வளோ இயற்கையாக இருக்கும். வெறும் கோமனமும் இருக்கும் டால்டா டப்பா அந்த நேரத்தில். ஏற்கனவே ஆள் கருப்பாக இருக்கனால அதுலேயும் கொஞ்சம் வெள்ளை இதெல்லாம் பவுடரை கன்னத்தில் போட்டு ஜாலியாக பாசி நாலு பாசி போட்டாங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தான் கிடைக்கும். அதுமாதிரி பாட்டு போட்டி எதுனாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ். படிப்பை தவிர 35 மதிப்பெண்ணுக்கு மேலே நான் போராடினே கிடையாது. எனக்கு 35 போதும், பாஸ் பண்ணால் போதும். எங்கள் அப்பா அத்தை சொல்லுவார், பாஸ் பண்ணுறதா போதும் நான் பாரு, நீ 90 எடுக்க 100 எடுக்கணும் அவர் வாழ்க்கையில் கனவுன்றதே கிடையாது, நானும் எடுத்ததே கிடையாது. இது வரைக்கும் அதையே படிச்சுட்டு வந்தோம். இந்த இதை கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கிட்டேன். அந்த அப்பா போட்ட பிச்சை, அந்த கலையை நல்லா வளர்த்துக்கிட்டனால தான் இன்றைக்கும் பட்டிமன்ற மேடைகளில் ஒரு நடுவராக எனக்கு 100 குழுக்கள், நிறைய நாடுகள், நிறைய மக்கள், நிறைய ரசிகர்கள் எனக்குள்ளே பெற்று இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கேன்னு அதான் காரணம்.
ரிப்பீட், நீங்கள் பேசிய முதல் மேடை பேச்சு அதன் தலைப்பு என்ன ஐயா? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஐயா?
நான் பேசிய முதல் மேடை பேச்சு அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மா எனக்கு முதல் முதல் கொடுத்த முத்தத்தை போல என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது. அப்போ 5வது படிக்கிறப்போ பாரதியாருடைய பிறந்தநாள். அந்த பாரதியார் பிறந்தநாளில் 5வது படிக்கிற பிள்ளைகளுக்கு பாரதியாரை பற்றிய பேச்சு போட்டி. பேச்சு போட்டியில் எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறேன், இப்போ நான் பேச்சு போட்டி போகிறேன்னு சொல்லி. அப்போ அவர் முன்னே அதை பற்றி கண்டுக்கல, போடா போய் நல்லா பேசு, நல்லா பேசுனா எங்கே போய் பேசுவா அங்கே எழுதி கொடுப்பா அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நீ ஏத்தனை எழுதணும், போய் தேடு தேடு எந்த புத்தகம் தேடு, உன் புத்தகத்தில் இருக்குது அவரை பற்றி இருக்கு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு நீ எழுதிக்க அப்படி இப்படின்னு சொன்னார். நான் விடலை எங்கள் அப்பாட்ட, எப்படியாக எழுதி கொடுப்பா, நான் மனப்பாடம் பண்ணிடுறேன்ப்பா. அப்போயெல்லாம் மனப்பாடங்கிறது அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். இன்றைக்கும் அந்த 1வது 2வது படித்த வாய்ப்பாடுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் மறக்கலை. கற்றுக்கொள்வது வேறு, பயிற்சி பெறுறது வேறு. படிப்பதற்கும் கற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீச்சல் கற்றுக்கிறேம்மா, சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிறேம்மா, நீச்சல் படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், சைக்கிள் படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். இந்த படிக்கிறது மறந்து போகும், ஆனால் கற்றுக்கிறது வாழ்க்கையில் எப்பயுமே மறக்காது. அந்த மாதிரி எங்கள் அப்பா வலியுறுத்தி கற்றுக்கினார், பேச கற்றுக்க, நான் எழுதி கொடுக்கக்கூடாது, நீ அந்த அப்படி உனக்கு எப்பயுமே மேடைக்கு போனால் எழுதி கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி. அப்புறம் எங்கள் அம்மா ரெக்கமெண்டில் ஒரு பக்கம் எழுதி கொடுத்தார் பாரதியார் பற்றி. பாரதியார் அதை பாடியே மண்டையில் குத்தி குத்தி, பாரதியார் 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 எட்டை புறத்தில் பிறந்தார், எட்டை புறத்தில் பிறந்தார் அவர், அவர் அவரை சுந்தர போராட்ட காலத்தில் இப்படியே மனப்பாடம் பண்ணி. அப்போயே எங்கள் அப்பா சிரிச்சாங்க, மேடையில் போய் மறந்த மன செத்தனார். அதெல்லாம் சொல்லிடுவேன்ப்பான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அழகாக மேடையில் போய் மைக் முன்னாள் என்ன அப்போ நல்லா இருக்கும் அந்த யூனிஃபார்ம், அந்த காக்கி டவுசர் வெள்ளைச்சட்டை. இன்றைக்கி நினச்சா அந்த 65 தாண்டவங்களுக்கு பூரா அந்த காக்கி டவுசர் வெள்ளைச்சட்டைனாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த சந்தோஷமாக இருக்கும். அதை போய் மைக் முன்னாள் நின்றாச்சு, மைக் முன்னாள் நின்று முன்னா பிள்ளைங்க டான்ஸ் ஆடுது, 2வது பிள்ளைங்க பாட்டு பாடுது, 3வது பிள்ளைங்க ரைம்ஸ் அடிக்குதுங்க, 4வது பிள்ளைங்க போகிறாங்க, 5வதுக்கு நாங்கள் பேச்சு போட்டுன்னு முன்னால் போய் பாரதியரை பற்றி இப்போது 5வது 7வது மாணவன் ராஜசேகர் பேசுவான்னு சொன்னோடனே ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு மைக்கு முன்னால் போய் நின்றுட்டு ஆரம்பித்தேன், பாரதியார் அப்படின்னு. பாரதியார் இங்கே பேப்பர் இங்கே இருக்குது சொல்லிட்டார் எங்கள் அப்பா, பேப்பரை எடுத்து உங்களுக்கு கொண்டுட்டேங்க. அதனால பேப்பருக்கு எப்படி மனப்பாடம் பண்ணல, பாரதியார் மட்டும் நின்றுருக்காரு, மற்ற எல்லாம் ஓடி போச்சு. பாரதியார் 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 எட்டே புறத்தில் பாரதியார் பாரதி பாரதின்னு இருக்கேன், கீழே உட்காந்து ஹெட்மாஸ்டர் யார் அப்படியா, பாரதியார் பாரதியார் எட்டே புறம் வருது அழுதுட்டு அவனுக்கு கையை பிடிச்சி கூட்டு போனாங்க. இந்த புதுப்பணம் கூப்பிட்டு போனால் கீழே கூப்பிட்டு போய் நீங்கள் எல்லாம் மேடையிலேருந்து நாளைக்குலாம் பயிற்சி போட்டு வராது உனக்குன்னு சொல்லி ஹெட்மாஸ்டர்லாம் வைகிறாரு, டீச்சர்லாம் வைகிறாங்க, பேரை கட்டு போடையும். ஆனால் எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சொன்னவன்ட்ட என்னைக்கு நீ மனப்பாடம் பண்ணுற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன், எதை நீ உள்வாங்கிக்கிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மனதில் அதை ஏற்றிக்கொண்டு நீ பேசுகிறியோ அதுக்கு இடையில நீ படிக்கிற புத்தகங்கள் இதெல்லாம் நீ அப்படியே டெவலப் பண்ணிட்டே போ, உனக்கு நிச்சயமாக வரும்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பயிற்சி தான் அன்னைக்கு தடுமாறுன அதே பாரதியாரை பேசி தான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் முதல் பரிசு பெற்றிருந்தேன். பேச்சு போட்டியில் முதல் பரிசும், கவிதை போட்டியில் நான் காமராஜோட கருப்பு மலர்கள் புத்தகமும், அகிலனுடைய ஒரு குறிஞ்ச ஏதோ ஒரு புத்தகமும் நான் பரிசாக பேச்சு போட்டி. இது இப்பயும் நான் அந்த பேசணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் சொல்லிக்கிறதா தான், தயவுசெய்து எதையும் மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். பழம் இலக்கிய பாடல்களை தினந்தோறும் ஒரு பாடலையாவது மனப்பாடம் பண்ணுங்க, ஆனால் பேசுகிறப்ப இடையில் அதை எப்படி உபயோகிக்கணும், உங்களுடைய பேச்சாற்றல் எப்படி இருக்கணும், எப்படி கேட்பவர்களை கேட்கும் தகையவாய் அதை கேட்குறவங்க மீண்டும் கேட்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நீங்கள் பேசணும். இந்த விஷயங்கள் பூரமாக அப்புறம் நானாக கற்றுக்கொண்டு எனக்குன்னு ஒரு பாணி. இப்போ என்னுடைய பாணியில் வந்து பேசுகிற கஷ்டம், அந்த மேடைகளை அதாவது நகைச்சுவை பேச்சாளர்னா அவனுக்கு சில முத்திரைகள் இருக்கும். இந்த மாதிரி என்னை நானே வளர்த்து கொண்டாலும் கூட அந்த முதல் மேடை பாரதியாரை என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது.
நீங்கள் நிறைய மேடை பேச்சு பேசியிருப்பீங்க, அதில் மிகவும் ஆர்வத்துடன் நீண்ட நேரம் பேசிய தலைப்பு என்ன ஐயா?
பெரும்பாலும் எனக்கு நாங்கள் திரைப்பட பாடல்கள் சம்பந்தப்பட்ட தலைப்புகள்லேயே போய் பேசுனதுனால எங்களுக்கு வந்து மேடைகளில் அதிகமாக திரைப்பட பாடல்கள் அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பாடல்கள், கண்ணாசனுடைய பாடல்கள் இந்த மாதிரி பேசுகிறப்போ, கண்ணாசன் கல்லூரிகளில் சில இடங்களில் வந்து கண்ணாசனுடைய அவருடைய பிறந்தநாள் விழாவில் வந்து சில கல்லூரிகளில் பேசக்கூட்டானா கண்ணாசனை பற்றி ஒரு மணி நேரம் அது அவரை அந்த மிகவும் லயித்து போய் அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய பாடல்களிலும் இருக்கிற அந்த ஊமைகள் அழகு அந்த தமிழ் எல்லாம் சேர்ந்து அந்த கண்ணாசன் பற்றி பேசுகிறப்ப அவ்வளவு ஒரு மணி நேரம் அது பாட்டு போயிட்டு இருக்கு. கேட்குறவங்களுக்கு டைம் போகிறது தெரியாது, நமக்கே தெரியாது உன்னக மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம். அப்போ இந்த மாதிரி தலைப்புகளை எடுத்து பேசுகிறப்ப அந்த மாதிரி மேடைகளில் வந்து அந்த கண்ணாசனை பற்றி பெரிய பேசி ஒரு மேடையில் மட்டும் அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ரெண்டு பேசியிருக்கேன். அதேமாதிரி தமிழ்நாடு முப்பக்கு எழுத்தாளர் சங்க மேடைகளில் வந்து பேசுகிறப்போது உரை வீச்சின்னு வரும். பட்டுக்கோட்டை கல்யாணசந்தை பற்றி அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்றோம்னு சொன்னால் அது பாட்டு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் போகும். இந்த இடையில பாடிக்கிட்டே பேசும், அந்த ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த மக்கள் எப்படி அதை பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து அந்த பேச்சினுடைய நேரம் கூடிடும். ஆனால் அந்த முதல்ல கைதட்டி உற்சாகம் வந்துருச்சுன்னா அதுக்கு அப்புறம் முடிக்க முடியாது. அப்புறம் அவங்களா கொண்டு பேப்பர் கொடுத்து முடிச்சு தொலைங்க சார் படிக்க பசிக்குது அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கும். அதனால் இது மாதிரி மறக்க முடியாது. ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி கல்லூரியில் பேசினது, இன்னும் தாமு இயக்கேசன் மேடைகளில் பேசினது, அந்த கல்லூரியில் கண்ணாசன் பற்றி பேசியது, இலக்கியங்களை பற்றி பேசுகிற பொழுது கூட அந்த மாதிரியான சில நேரங்கள் நீண்ட சொற்பொழிவில் வரும்.
நீங்கள் தூங்கா நகரம் படம் நடிச்சேன்னு சொன்னீங்க, அந்த படத்தோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அந்த படமே ஒரு இளைஞருடைய பட்டாரம். இயக்குனர் கௌரவங்கிற ஒரு அழகான ஒரு இளைஞர், அதாவது வெற்றி பெற வேணுங்கிற எண்ணமுள்ள ஒரு நல்ல ஒரு இளைஞராக இருந்தார். அவர் வந்து ஒரு ஆசிரியர், உங்களை எப்படியா பட்டிமன்றத்தில் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிருக்கேன், உங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய அந்த ஆக்ஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் எப்படியாவது நடிக்கணும்னு சொல்லி சொன்னப்போ எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய கனவுல ஒன்று, ஏன்னா எல்லாத்துலையும் ஏறியாச்சு, ஈஃபில் டவர்லையும் ஏறிச்சு பாரிஸில், ஒரு சினிமாவில் எப்படியா நடத்தணும்னு சொல்லி ஒரு ஆசை. அப்புறம் உடனே ஒத்துக்கிட்டேன் நான். முதல் நாள் ஷூட்டிங் போகிறப்ப வீட்டில் அது பெரிய பிரச்சனையாச்சு, ஒரு பட்டமாக நடிக்கணுங்கிற ஒரு வெறியில் இருக்க அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த நடிகர்களோட மிஸ்டர் அந்த பாண்டுன்னு ஒரு நடிகர், அவரெல்லாம் ஒரு பொக்கிசம் மாதிரி, ஒரு களஞ்சிய மாதிரி, அவரோட அந்த பழைய எம்ஜிஆரோடு அவர் ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்கிறப்பெல்லாம் அதெல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம், அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நாள் அந்த கேமராமேன் படுற பாடு, அந்த லைட்ஸ்மேன் அந்த மிகப்பெரும் இரும்பு தளவாடங்களை தூக்கிட்டு அந்த காட்சி மாற்றத்துக்கு அவங்க படுற கஷ்டம், அதே மாதிரி ஒரு டேக் வாங்குறதுக்குள்ள நடிகர்களுக்கு வந்து இயக்குநருக்குமான அந்த உறவு, கொஞ்சம் கூட கோவப்படாமலாம் கௌரவ் சொன்ன கடைசி ஒரு வார்த்தை ஒன் டேக் ஆர்டிஸ்ட் என்ன சொன்னார், அவர் என்ன சொல்றாரு கரெக்டாக நடிப்பேன், அது எனக்கு மிகப்பெரிய பாராட்டாக இருந்துச்சு. எனக்கு மிகப்பெரிய விருது வந்து இயக்குனர் சொன்ன ஒரு வார்த்தை ஒன் டேக் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு இடம் சொன்னார்னா அடுத்து அப்படி டேக் ஆகும், அது ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாட்டுக்கு அந்த ஆகி இது சீன் ரெடியான உடனே அவங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி சொல்லி, நமக்கு என்ன பண்ணுறோம்னு தெரியும், அவன் சொல்கிறது செய்வோம். கடைசியில் சினிமாவில் பார்க்குறப்ப அந்த இசை போர்வையும் அந்த கலர் எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த படத்தில் பார்க்குறப்ப நானே விசிலடித்தேன், ஒரு வார்த்தையாக அறு விசிலடித்து படம் பார்க்குறேன். அதாவது அந்த திரைப்புலகங்கிறது எவ்வளோ பெரிய மாயாஜாலம், எவ்வளோ பெரிய ஒர்க் ஷாப்பு, எவ்வளோ பெரிய தொழிற்கூடம், ஒரு கனவு தொழிற்சாலை சுஜாதா சொல்வார் அது மாதிரி, ஒரு கனவு தொழிற்சாலைங்கிறத உளமான அந்த 28 நாட்கள் அனுபவித்து முடித்தேன். உண்மையில் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, அதை மறக்கவே முடியாது, மறக்க முடியாது.
நீங்கள் எண்ணற்ற புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் உங்கள் மனசு வாழ்க்கையை உணர வச்ச புத்தகம் இது ஐயா சொல்லுங்க ஐயா.
எனக்கு வாழ்க்கையை உணர வச்ச புத்தகம் ஒன்றா புத்தகம், நான் அதுதான் சொல்லுவேன். அந்த புத்தகத்தில் இந்த விரலை பிடிச்சி ஆனா அவனான்னு போட்டு ஆ இம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஒரு எழுத்தை முதலான அம்மா தெய்வம் மடியில் போட்டு 4 வருஷம் வளர்த்தாங்களோ அம்மான்னு கூப்பிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் இருப்போம் விளையாடிப்போம். பட் அம்மா அப்படிங்கிற எழுதுற அந்த முதல்ல ஆனா இம்மா மான்னு போட்டு அம்மா அடுத்து ஆ இப்பா அப்பா அந்த எழுதின அந்த முதல் புத்தகம் தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அது கொடுத்த அந்த எழுத்துக்களின் கோர்வை, எழுத்துக்களை கோர்த்து வார்த்தையாக்கி, வார்த்தைகளை கோர்த்து தொடராக்கி, தொடரை கோர்த்து ஒரு நாவலாக்கி நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறான். பட் நான் படித்த புத்தகம் வந்து என்னை வந்து மிகப்பெரிய ஒரு கண்ணீர் விட்டு கதற வைத்த அல்லது தோழர்னு ஒரு புத்தகம், அந்த தோழர்ங்கிற புத்தகம் என்னை, அதே மாதிரி மாக்சிம் கார்கியினுடைய தாய்ங்கிற புத்தகம், இந்த ரெண்டு புத்தகமும் என்னை புடம்போற்ற மாதிரி வேற எந்த புத்தகம். ஆனால் சாண்டியனுடைய புத்தகம், அகிலன் பார்த்தசாரதி மிகப்பெரும் எழுத்தாளர்கள், மூவா அவனுடைய கட்டுரைகள், ஜெயகாந்தனுடைய அவருடைய புத்தகங்கள் எவ்வளவோ படிச்சிருந்தாலும் கூட அந்த புத்தகங்கள் வந்து ஜன்னலை திறந்து உலகத்தை பார்க்க வைத்தது. ஆனால் இந்த தாய் இந்த புத்தகமும் இந்த தோழர் புத்தகமும் நான் என்ன இந்த சமூகத்துக்கு செய்யணுங்கிறத எனக்கு வந்து காட்டிய புத்தகங்கள் வந்து அந்த ரெண்டு புத்தகங்கள். தயவுசெய்து யாரு படிக்க நினைத்தாலும் இந்த இரண்டு புத்தகங்களும் தயவு செஞ்சு படிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்கும். இந்த சமூகத்தில் நாம் யாருக்காக பாடுபட வேண்டும், இந்த சமூகத்தினுடைய விடுதலை எது, யாரோட யாரிடம் இருக்கிறது, எதை செய்தால் இந்த சமூகம் வந்து விடுதலை பெறும், எதை செய்தால் மனிதநேயம் பூக்கும். இன்னைக்கும் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என் உறவுகள் எல்லாரிடமும் நாங்கள் வந்து மனிதநேயத்தோடு சகோதரர்களாக நாங்கள் வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுத்தது இந்த இரண்டு புத்தகம்.
உங்களுக்கு உங்க ஆசிரியர் சொன்ன அறிவுரை இப்போது உள்ள இளைஞர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல ஆசைப்படுறீங்க ஐயா?
என்னுடைய ஆசிரியர் சொன்ன அறிவுரையில நான் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தேன். நான் இன்றைய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஆளுமைகளாக, மிகப்பெரிய திறமைசாலிகளாக, மிகப்பெரிய படைப்பாளர்களாக, மிகப்பெரிய கவிஞர்களாக, மிகப்பெரிய விளையாட்டு வீரர்களாக, மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நிறைய வாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். நிறைய வாசிக்கணும் இளைஞர்களுக்கு, அதான் சொல்றேன், நிறைய வாசிங்க, புது புது புத்தகங்களை தேடி பாருங்கள். புத்தகங்கள் தான் உலகத்தை காட்டும் கண்ணாடி. உங்களை பின்னோக்கியும் கொண்டு போவோம், டைம் மிஷின் மாதிரி கீ மூக்கும் கொண்டு போவோம். கிபிக்கு பின்னால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5000 வருஷம் கழிச்சு என்ன ஆகுங்கிறதையும் உங்களுக்கு காட்டிடும். விண்வெளிக்கு கூட்டு போவோம், காட்டுக்கு கூட்டு போவோம், ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டு போவோம். இந்த ஒரு நூல் நினைத்தாலும் உங்களை எங்கே வேணாலும் கையை பிடிச்சி கூட்டு போவோம். அந்த சக்தி உள்ள மிகப்பெரிய மகத்தான ஒரு விஷயம் வந்து புத்தகங்கிறது. தயவு செய்து இளைஞர்கள் நிறைய படிங்க. எது தவறு எது நன்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. சக மனிதனை சக மனிதனாக பாருங்கள். அவன் என்னுடைய சமூகம் என்பதையோ, நான் அவனுடைய சமூகம் இல்லையே, இவன் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவங்கிற எண்ணத்தை தயவு செய்து இளைஞர்கள் இதயத்தில் என்னைக்குமே வந்து ஏற்றுக்கொள்ளார்கள். நிறைய படிக்கணும், இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
உங்க உரையாடல் மிகவும் அருமையாக இருந்தது, நன்றி ஐயா.
ஒரு வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
புதுகை பண்பலையில் இன்னும் எண்ணற்ற சாதனையாளர்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நான் உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி.
நேர்களே, இதுவரை தேனி மாவட்டம் சக்கம்பட்டி கவிதை கவிஞர் மற்றும் மேடை பேச்சாளர் திரு மு ராஜசேகர் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.